2016 ஏப்ரல் மாத தென்றலிதழில் ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதி. மகாபாரதம் சில பயண குறிப்புகள். பார்க்கின்ற சாரதி. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சூதர்களை பற்றிய விவரங்களை பார்த்துவிட்டு பிறகு மேலோட்டமாக சஞ்சயனை பற்றிய சில செய்திகளை சொல்லலாம் என்று கருதியிருந்தேன். சென்ற இதழுக்கு சில வாசகர்கள் வெளியிட்டிருந்த எதிர்வினைகளை பார்க்கையில் மிக அடிப்படையான ஒரு கருத்தை அசைத்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டேன். இத்தகைய கருத்துக்களை வரவேற்கிறேன். இது மகிழ்ச்சியை தருகிறது. இந்த விஷயத்தில் நல்லதாகவும் ஆனது. சஞ்சயனை பற்றி நான் சொல்ல நினைத்தவற்றை அப்போது கருதியதை காட்டிலும் சற்று அதிகமாக இப்போது சொல்லிவிட்டு இதன் பிறகு சூதர்களை பற்றியும் அதன் பின்னர் கர்ணனை பற்றியும் தொடர்கிறேன். நாம் இப்போது செய்வது கர்ணனை பற்றிய குணச்சித்திர ஆய்வன்று என்பதை இன்னொரு முறையும் சொல்லிவிடுகிறேன். சம்பவங்களை பற்றிய அபிப்பிராயங்களை ஓரளவுக்காவது நேர் செய்த பிறகுதான் பாத்திர படைப்புகளை பார்க்க முடியும். இப்போது சஞ்சயனுக்கு வியாசர் கொடுத்த அந்த ஞான திருஷ்டியை பார்ப்போம். அது பொய்யா இல்லை உண்மையே? இந்த பார்வையை திருதராஷ்டிரனுக்குத்தான் தருவதாக வியாசர் முதலில் சொல்கிறார். மிகுந்த தேக வலிமையும் 10,000 யானை பலம், நல்ல அறிவும், ஆனால் திடமற்ற சிந்தனையும் கொண்டவனான திருதராஷ்டிரனுக்கு போர்க்காட்சிகளை காண்பதில் விருப்பமில்லை. கண்ணன் தூது படலத்தில் அவனுடைய விஸ்வரூப காட்சியை பார்ப்பதற்காக கண்ணன் அவனுக்கு பார்வையை வழங்கிய சமயத்திலேயே உம்முடைய இந்த தோற்றத்தை பார்த்த பிறகு எனக்கு வேறு எதையும் பார்க்க விருப்பமில்லை, இந்த பார்வையை பறித்துவிடும் என்று மனமுருகி பிரார்த்தித்தவன்தான் திருதராஷ்டிரன். ஓ பகவானே, மறுபடியும் என்னுடைய நேத்திரங்கள் மறைந்து போக பிரார்த்திக்கிறேன். உம்மை பார்த்தேன், இனி மற்றவரை பார்க்க விருப்பம் இல்லை என்றான். உத்தியோக பருவம் 437, பக்கம் 436. அப்படி ஒரு பக்தி இருந்த இடத்தில் அநியாயத்தின் மீது பற்றும் தன்னுடைய மகன் என்ற ஒரே காரணத்தால் அக விழியை மறைக்கும் அளவுக்கு பாசமும் திடச்சித்தமின்மையும் சேர்ந்த கலவையாக காட்சியளிக்கிறான் திருதராஷ்டிரன். அரக்கு மாளிகை திட்டத்துக்கு சம்மதம் அளித்ததிலிருந்து பாஞ்சாலியை பணயம் வைத்த போது ஜெயித்தாயிற்றா ஜெயித்தாயிற்றா என்று பரபரப்பாக அருகிருந்தவர்களும் கேட்டறிந்தவன்தான் இவன். அது ஒருபுறம் இருக்கட்டும். யுத்தகல காட்சிகளை காண வியாசர் பார்வை தர முன்வந்தாலும் அவற்றை பார்க்கும் மன வலிமை இல்லை திருதராஷ்டிரனுக்கு. வெற்றியை பற்றியும் அங்கே விழப்போகும் நபர்களை பற்றியும் அவனுக்கே பெருத்த ஐயம் இருந்தது. சுருக்கமாக சொன்னால், மகன்கள் இறந்து விழுவதைத்தான் காணப்போகிறோம் என்ற எண்ணம் இருந்திருக்கலாம் என்று ஊகிக்க இடம் இருக்கிறது. இந்த குறிப்பு பாரதத்தில் நேரடியாக இல்லை. ஆனால் பார்வையை தருகிறேன் என்று சொன்ன வியாசர் அதற்கு சொன்ன சிறிய முன்னுரை இந்த அனுமானத்துக்கு தேவையான அடிப்படையை தருகிறது. அதை பாருங்கள். அரசனே, உன்னுடைய புதர்களும் புத்திரர்களும் மற்ற அரசர்களும் காலனால் சூழப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் யுத்தத்தில் ஒருவரை ஒருவர் எதிர்த்து நாசம் செய்யவே போகிறார்கள். பாரத, அவர்கள் காலனால் சூழப்பட்டு நாசம் அடையையில் நீ காலத்தினுடைய மாறுபாட்டை அறிந்து துக்கத்தில் மனத்தை செலுத்தாதே. அரசனே, புத்திர, நீ இந்த யுத்தத்தை பார்ப்பதற்கு விரும்புவாயாயின் உனக்கு கண்ணை கொடுக்கிறேன். இந்த யுத்தத்தை பார் என்றார். உன் பிள்ளைகள் சாக போகிறார்கள், அதை பார்க்க விருப்பம் இருந்தால் கண் தருகிறேன் என்று சொன்னால் பார்க்கவா முடியும்? பார்க்க விரும்பவில்லை, ஆனால் கேட்க விரும்புகிறேன் என்றான் திருதராஷ்டிரன். அப்போதுதான் சஞ்சயனுக்கு அந்த ஞான திருஷ்டியை வியாசர் அருள்கிறார். இதோ அவருடைய மொழியிலேயே தருகிறேன். ராஜனே, இந்த சஞ்சயன் உனக்கு இந்த யுத்தத்தை சொல்லுவான். இவனுக்கு யுத்தத்தில் எல்லா விஷயமும் கண்ணுக்கு புலப்படும். அரசனே, சஞ்சயன் ஞான கண்ணை அடைந்து யுத்தத்தை உனக்கு உரைப்பான். சர்வஞனும் யாவும் அறிந்தவன் ஆவான். வெளிப்படையாகவோ ரகசியமாகவோ பகலிலோ இரவிலோ நடக்கும் எல்லாவற்றையும் மனத்தினாலே எண்ணப்பட்டாலும் சஞ்சயன் அறிய போகிறான். இவனை சஸ்திரங்கள் பிளவா, இவனை சிரமம் வருத்தாது. இந்த சஞ்சயன் உயிருடன் இந்த யுத்தத்திலிருந்து விடுபட போகிறான். பீஷ்ம பருவம் 2. நடப்பது அனைத்தையும் பார்ப்பான். ஒவ்வொருவர் மனத்திலே என்ன நினைக்கிறார் என்பதையும் அறிந்து கொள்வான் என்று இவ்வளவு விரிவான வரத்தை கொடுத்தால் சஞ்சயன் யுத்தகல காட்சிகள் அனைத்தையும் திருதராஷ்டிரனுக்கு எதிரில் அமர்ந்தபடி வருணித்தான் என்று தோன்றும்தான். அப்படிப்பட்ட எண்ணம் ஏற்படுவதற்கு இடம் இல்லாமல் இல்லை. ஆனால் இப்படி உண்மையிலேயே நடந்திருந்தால் யுத்த வர்ணனை எப்படி தொடங்க வேண்டும்? களத்தில் இரண்டு சைனியங்களும் அணிவகுத்து நிற்கின்றன. இப்போது அர்ஜுனன் வில்லை கீழே போடுகிறான், இன்னினது பேசுகிறான், கிருஷ்ணன் அவனுக்கு இவ்வாறு உபதேசிக்கிறான் என்றெல்லாம் அல்லவா வர்ணனை தொடங்க வேண்டும். ஆனால் எப்படி தொடங்குகிறது? இதற்கு 11 அத்தியாயங்கள் கழித்து அதுவும் பீஷ்மர் இறந்தார் என்று சொன்னபடி தொடங்குகிறது. அதையும் பார்ப்போம். மகாராஜரே, நான் சஞ்சயன். பரதரேரே, உமக்கு வந்தனம் செய்கிறேன். சந்தனுவின் புத்திரரும் பரதகுலத்தில் பிறந்தவர்களுக்கு பிதாமகருமான பீஷ்மர் கொல்லப்பட்டார். எல்லா யுத்த வீரர்களுள்ளும் சிறந்தவரும் எல்லா வில்லாளிகளுக்கும் ஆதாரமானவரும் குருகுலத்தில் பிறந்தவர்களுக்கு பிதாமகருமான அப்படிப்பட்ட பீஷ்மர் இப்போது சரதல்பத்தை அடைந்து படுத்திருக்கின்றார். அரசரே, எவருடைய வீரியத்தை ஆதாரமாய்க் கொண்டு உம்முடைய குமாரன் சூதாடினானோ அந்த பீஷ்மர் சிகண்டியினால் கொல்லப்பட்டு யுத்த களத்தில் படுத்திருக்கிறார் என்று இவ்வாறுதான் யுத்தத்தின் முதல் வருணனை தொடங்குகிறது. பீஷ்ம பருவம் அத்தியாயம் 13 பக்கம் 43. அப்போது பதறி போகும் திருதராஷ்டிரன் எப்படி கொல்லப்பட்டார் என்று கேட்க, அது தொடங்கி 6 அத்தியாயங்களுக்கு முதல் 10 நாள் யுத்தத்தை சுருக்கமாக சொல்லி முடித்து மீண்டும் தொடக்கத்திலிருந்து ஆரம்பித்து பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டதை 19 அத்தியாயத்திலிருந்து தொடங்குகிறான். இப்போது நாம் படிக்கும் பகவத்கீதை பீஷ்ம பருவத்தின் ஆரம்பத்தில் அன்று, 10 யுத்தத்தின் முன்கதை சுருக்கத்துக்கு பிறகே தொடங்குகிறது. தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் திரண்டிருந்த நம்மவர்களும் பாண்டவர்களும் என்ன செய்தார்கள் சஞ்சயா என்று தொடங்கி 18 அத்தியாயங்களுக்கு கீதோபதேசம் முடிந்த பின்னால் மீண்டும் முதல் நாள் யுத்தத்தில் தொடங்கி 10 யுத்தத்தையும் சொல்லி முடிக்கிறான் சஞ்சயன். அப்படியானால் இந்த யுத்த வர்ணனை தொடங்குவது யுத்தம் ஆரம்பித்து 10 இரவில். இப்படியேதான் துரோணர் கர்ணன் வீச்சுகளின் போதும் சஞ்சயன் நகருக்கு திரும்பினார் என குறிப்பு ஒவ்வொரு இடத்திலும் மறுபடி வருகிறது. அதாவது 10 இரவுக்கு பிறகு 15 இரவு 17 மதியம் என்றுதான் சஞ்சயன் நகரம் திரும்புகின்ற குறிப்பு வருகிறது. அப்படியானால் சஞ்சயன் எங்கிருந்து நகரத்துக்கு திரும்பினான்? யுத்தகலத்திலிருந்துதான். இதற்கிடையில் ஒரு சமயம் திருதராஷ்டிரன் அர்ஜுனனை கொள்வதற்காக என்றே கர்ணன் இந்திரனிடமிருந்து சக்தி ஆயுதத்தை வாங்கி வைத்திருக்கிறானே, அதை செலுத்தினால் அர்ஜுனன் கர்ணன் இருவருமே இறப்பார்களே, அதை விட சொல்லி கர்ணனுக்கு நீ நினைவுபடுத்தவில்லையா? நீதான் யுத்த களத்திலேயே இருக்கிறாயே, இதை ஏன் மறந்தாய் என்று திருதராஷ்டிரன் கேட்டதும், 18 யுத்தத்தில் சஞ்சயன் பீமனிடத்தில் பிடிபடுவதும் நாம் நினைப்பது போல சஞ்சயன் எப்போது பார்த்தாலும் திருதராஷ்டிரனுக்கு எதிரில் இருந்தபடி இந்த வர்ணனையை செய்யவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றன. அப்படியானால் இந்த ஞான திருஷ்டி எதற்காக என்று கேட்க தோன்றும். யுத்தகலத்தின் நீள அகலங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது இதற்காகத்தான். 14 காலையில் ஜயத்ரவதத்தின் போது துரோணர் தன் பக்க சேனையை அணிவகுக்கிறாரே, அப்போது பின்வரும் நீள அகலங்கள் சொல்லப்படுகின்றன. பாரத்வாஜராலே, பரத்வாஜ முனிவரின் மகனான துரோணராலே ஏற்படுத்தப்பட்ட சக்கர வியூகத்தை நடுவில் கொண்ட சகர வியூகமானது பின்பக்கத்தில் 5 கவ்யூதி அகன்றும் 12 கவ்யூதி நீண்டும் இருந்தது. துரோண பருவம் 87 அத்தியாயம் பக்கம் 290. கவ்யூதியா அப்படியென்றால் சுருக்கமாக 20 மைல் 32 கிலோமீட்டர் அகலம், 48 மைல் 77 கிலோமீட்டர் நீளம். இது 13 யுத்தத்தில் அழிந்தது போக மீதம் இருந்த சைனியம், அதுவும் கௌரவ பக்கத்து சைனியம் அணிவகுத்து நின்றதன் அளவு. இந்த நீள அகலங்களை எப்படி மைல் கணக்குக்கு மாற்றினேன் என்றுதானே கேட்கிறீர்கள்? சொல்கிறேன். தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.